அக்காலங்களில் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஆலய பண்புகளையும் இன்று இக்காலங்களில் அந்த ஆலயத்தை நாம் வழி நடந்து அதை வணங்கக்கூடிய நிலைகளையும் ஒப்பிட்டு குருநாதர் ஐயப்பன் கோயிலுடைய தத்துவங்களையும் சொல்லி நாம் பக்தி எதுவாக இருக்க வேண்டும், அஞ்ஞானத்தை பெறுவதாக நாம் எப்படி ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில செயல்பட வேண்டும், ஆலயங்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதையும் ஒரு இதில் உணர்த்துகின்றார்கள். பொதுவாக இன்று எடுத்துக்கொண்டால் ஞானிகள் காட்டிய மெய் வழிகளை இன்று எத்தனை பேர் கடைபிடிக்கின்றார்கள், யார் அதை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று குருநாதர் இதிலே வினாவாக எழுப்புகின்றார். அவர் ஞானிகள் காட்டிய வழிகளை முன்மொழிகின்றோம், ஆனால் ஏற்று வழி நடப்போர் மிகவும் அரிதில் அரிதாகவே இருக்கின்றார்கள். பக்தியின் நிமித்தம் ஐயப்பன் கோவிலுக்கும் நாங்கள் செல்கிறோம் என்று செயல்படுத்துகின்றார்கள், சாமி என்றும் காலை தொட்டு சாமி என்றும் வணங்குகிறார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் இங்கே போகும் வரை இதுபோன்ற இருக்கக்கூடிய இந்த நிலைகள், அங்கே 18 படியில் ஏறப்பட போகும்போது அங்கே வேகம் வந்துவிடுகின்றது, பொறுமையை இழந்து மற்றவர்களுக்கு முன் அந்த படியில ஏறி முண்டி அடித்து மேலே செல்ல வேண்டும் என்ற உணர்வே இங்கு மிஞ்சுகிறது. உடனடியாக இங்கே காட்டுகின்றார் 18 படி என்று ஏறும் பொழுது அங்கே அவர்கள் குறுகளாக வைத்து அஷ்ட திக்கு எந்த வகையிலும் பெரிதொரு தூய்மையான உணர்வுகள் நமக்குள் வராத வண்ணம் சாந்தம் பரிவு பண்பு பொறுமை கொண்டு அது எத்தகைய நிலையில் வந்தாலும் அதை பகமையாக்காதபடி எதிர்நிலை ஆக்காதபடி பண்பு கொண்டு அருள்வழி கொண்டு அதை சமப்படுத்தி 10 நிலையான ஒளியின் தன்மை பெறக்கூடிய அந்த மெய் வழியைத்தான் அங்கே 18 என்று 10, 8 என்று பிரித்து காட்டுகின்றார்கள். ஆனால் பொறுமை கொண்டு செயல்படுத்தி அந்த பண்பு கொண்டு அனைவருக்கும் அந்த அருள்வழி கிடைக்க வேண்டும், அனைவரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ண வேண்டிய அந்த எண்ணத்தை வளர்க்க வேண்டிய நிலையை அங்கே நாம் சிந்தனை இழந்தே செயல்படுத்துகின்றோம். இங்கே எல்லாம் சாமி என்றும் காலை தொட்டு வணங்கக்கூடிய நிலையும் ஆசி பெறக்கூடிய நிலையும் இருந்தாலும் அங்கே செல்லப்பட போகும்போது இந்த நீதிகளே அங்கு மாறுகின்றது. ஆனால் அரசனாக இருந்தவர்தான் ஐயப்பன். ஆனால் மற்ற மேலை நாட்டார் படையெடுப்புகள் முஸ்லிம்கள் படையெடுத்து வரும்பொழுதுதான் அதில் தப்ப வேண்டும் என்ற நிலையில் கொண்டு கூடுவிட்டு கூடுவாயும் நிலைகளாக அவர் செயல்படுத்தி மீண்டும் அந்த எதிரிகளை போர் செய்து தன் நாட்டை காக்க வேண்டும் என்ற உணர்வுகள் கொண்டுதான் இன்னொரு குழந்தை உடலுக்குள் சென்று இன்னொரு அரச சாம்ராஜ்யத்திற்குள் புகுந்து அதன் வழி செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த வழியில்தான் இந்த மெய் உணர்வுகளை அவர் நுகர்ந்து பின்னாட்களில் இந்த மெய் வழியை உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மையாக அந்த உயர்ந்த நிலை ஜோதியினுடைய தன்மையாக அவர் உணர்த்தி சென்றார். ஆனால் இன்று அந்த கோவில் இருக்கக்கூடிய இடமும் மிகவும் காடு வனாந்தரமாகத்தான் இருக்கின்றது. அங்கே புலியோ மற்ற மிருகங்களோ எல்லாம் வரக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு செல்ல விரும்புவோர் அதையெல்லாம் எண்ணுவதில்லை. எப்படியும் அந்த ஐயப்பனுடைய அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லப்பட போகும்போது அதை செயல்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல விரதம் இருக்கின்றோம் என்று ஒரு கட்டுப்பாட்டுடன் லாகிரி வசதிகளோ குறைந்தபட்சம் வெத்தலை பார்க்க கூட போடாதபடி ஒரு மண்டலம் கட்டுப்பாட்டுடன் நாங்கள் ஐயப்பனை தரிசிக்க செல்கிறோம் என்று செய்தாலும் போகும் வழியிலே எத்தகைய உணர்வான இடைமறிக்கக்கூடிய உணர்வுகளே தவறு செய்யக்கூடிய நிலைகளும் ஏற்பட்டுவிடுகிறது. ஒரு பிக்னிக் போன மாதிரிதான் அதனுடைய தன்மைகள் செயல்படுத்தினர். அங்கே ஆலயத்தில் எடுத்துக்கொண்டாலும் அங்கே மக்களுக்கு சேவை செய்து திருப்பணிகளை வழி நடத்துவோரும் அங்கே வருவோருக்கு குறைந்தபட்சம் நல்ல உணவு வகைகளை குறைந்த செலவில் கொடுத்து வருகை புரிவோர் அனைவரும் அருள் உணர்வுகள் பெற வேண்டும், அருள் வாழ்க்கை வாழ வேண்டும், அருள் ஞானம் பெற வேண்டும் என்று அந்த அமுதை கொடுத்து உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அவர்கள் செய்கிறார் என்றால் அதுவும் இல்லை. அது ஒருவருக்கொருவர் அரவணைத்து பண்பு கொண்டு அன்பு கொண்டு அருள் ஒளியின் உணர்வுகளை வளர்த்து இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும், அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் எப்படி என்று இப்படிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை ஊட்டாதபடி பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தை வழி நடத்த முடியாதபடி இங்கே தேங்காயோ மற்ற நிலைகளையோ அவர்கள் கொண்டு சென்று அபிஷேகங்களும் சில ஆராதனைகளும் செய்யறதற்காக அதை செயல்படுத்தினாலும் மீண்டும் அந்த தேங்காயை ஏலம் விட்டு அல்லது வேற வழிகளில் அதை கொண்டு வந்து கடையிலே வாங்கி சென்ற தேங்காயை மீண்டும் வியாபாரத்திற்கு வருவாய்க்குத்தான் அங்கே பார்க்கின்றார்கள். போவரும் சரி வருவோரும் சரி அங்கே வழி நடத்துவரும் சரி, ஞானிகள் காட்டியது ஆலயங்கள் என்பது மனிதனை நல்ல உணர்வு பெறச் செய்யக்கூடிய புனிதப்படுத்தக்கூடிய சக்தியாக ஞானிகளால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிற்காலத்தில் வந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த தீமைகளையும் அறியாது இயக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு மாறாக சாங்கிய சாஸ்திரம் என்ற நிலையில் கொண்டு பாவ மன்னிப்பு என்ற பெயரிலும் யாக வேள்விகள் என்றும் எத்தனையோ வழிகளில் உள்நின்று இயக்கக்கூடிய உயிர் கடவுள் அந்த ஈசன் தான் நம்மை உருவாக்குகின்றான். அந்த ஈசன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம் இந்த உடல் என்று உண்மை உணர்ந்து ஈசன் வீற்றிருக்கூடிய ஆலயத்தில் அங்கே காட்டப்பட்ட தெய்வீக உணர்வுகளை அதை உணர்த்தி அந்த மகரிஷன் அல்சக்திகளை பெற்று நம் அன்பையும் பண்பையும் வளர்த்து தெய்வீக நிலைகளாக வளர்க்க வேண்டும். அறியாது வரக்கூடிய பகைமைகளை அகற்ற வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக அருள் ஞானம் அந்த அருள் சக்தி பெற வேண்டும். அனைவரையும் நலமாக்கக்கூடிய அந்த அரும்பெரும் சக்திகளை பெற வேண்டும் என்று ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஞான பொக்கிஷங்களாக ஆலயங்களை ஞானிகள் அமைத்தாலும் அந்த அருள் ஞானத்தை ஏற்பாரோ வளர்ப்பாரோ வளர்த்துக் கொள்வாரோ அது இன்று காலத்தால் மறைந்த நிலைகளாகத்தான் இருக்கின்றது. அந்த அரும்பெரும் சக்திகளை மகரிஷி உணர்வுகளை நாம் பெற்று வாழ்க்கையில் வரக்கூடிய அறியாது இயக்கக்கூடிய வேதனைகளையோ தீமைகளையோ ஆறாவது அறிவின் துணை கொண்டு சூரியன் எப்படி தன்னுடைய பாதரசத்தால் 27 நட்சத்திரங்கள் நவக்கோள்கள் வருவதை அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை இது மோதி அந்த நஞ்சை பிரித்துவிட்டு வெப்பம் காந்தம் என்று ஒளியின் சுடராக அது எப்படி உருவாக்கின்றது, இதுபோன்று நமது ஆறாவது அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையில் வரும் தீமைகளை அறியாது வரக்கூடிய தன்மைகளை அருள் ஒளியின் சுடரை நமக்குள் பெருக்கி தீமை செய்யும் நிலைகளை ஒளியின் தன்மையாக பேரருள் பேரழியாக வளர்க்கக்கூடிய இடம்தான் ஆலயம் என்று ஒரு இதிலே நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
நாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் எப்படியெல்லாம் அசுத்தப்படுத்துறோம் பாருங்க. அசுத்தப்படுத்துறமே தவிர அந்த ஞானியின் உணர்வை நமக்குள் எடுப்பதில்லை. ஞானிகள் காட்சி அறுவழி நாம் யாரும் செல்வதில்லை. ஆசையின் நிமித்தம் நாம் செல்லுகின்றோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை போட்டு தொட்டு கும்பிடுவாங்க. ஐயப்பரும் போயிருக்கும், நீதான் கடவுள் நான் தான் கடவுள். இந்த 18 ஏறும்போது பார்க்கணும், எனக்குதான் சொந்தம் அப்படின்னு இடிச்சு தள்ளுவோம். யார் பக்குவப்பட்டு கொண்டு போறாங்க? அந்த 18 10 நிலையிலிருந்து 8 அஸ்தத்திற்கும் வரக்கூடிய நிலைகளில் உன்னுடைய பொறுமையை காட்டி அனைவரும் நலமா இருக்க வேண்டும் என்று அறவழைத்தார் உனது வலு கிடைக்கும் என்று போன நான் முன்னிட்டு தழுவும் போது அவனும் முன்னிட்டு நம்மளை வழி கொண்டு விட்டார். அந்த பொறுமை இழந்தால் என்ன செய்யணும்? இந்த ரகத்துல பொறுமைக்கு நான் நிலையை காட்டேன். அதையாவது கொஞ்சம் சிந்தித்தமா ஐயப்பன் அவன் வாழ்நாளை அரசனாக இருந்தான். ஆக மேலை நாட்டார் அது வந்து படையெடுத்துறப்படும் போது கூடு விட்டு கூடு பாயும் வித்தியை கற்றுவன் இவர்கள் சிக்காது தன் சாம்ராஜ்யத்தை மீண்டும் ஆள வேண்டும் என்று குழந்தை உள்ளத்தில் சென்று இன்னொரு அரசன் இடத்திலிருந்து அவன் சக்தியை பரப்பினான். நாம் எப்படி ஒருத்தன் இறந்தபடி ஒரு துணையில பத்து கொள்றோமோ இதே போல இது சாகா கலையாக உணர்வு தன்மை உடலை விட்டு சென்றப்பின் இன்னொரு உடலுக்குள் இந்த உணர்வை சேர்த்து அந்த உணர்வின் தன்மை இயக்க தெரிஞ்சு கொண்டோம். ஒருத்தன் தற்கொலை கொண்டவன் மேல பாசம் இருந்தா அந்த உயிர் அங்கே போனவன் அவனை தற்கொலை செய்ய செய்கின்றான். அவன் எந்த வழியில மருந்து கொடுத்து வேதனைப்படுகிறானோ இன்னொரு உடலுக்குள் போன அதே வேதனை இங்கே காட்டுகின்றது. இவன் அரு உணர்வை காட்டி இருளை அகற்றக்கூடிய மற்ற எதிரிகளை போர் முறை கொண்டு தாக்கும் உணர்வை கொண்டு அவனை அடக்கும் உணர்வை கொண்டான். அதன் உணர்வு கொண்டு என் சக்தி வாய்ந்த நிறைகளை இங்கே காட்டினான் இல்லைங்களா? இப்படி அப்பரிசுத்தப்பட்ட நிலைகளும் நாம் அங்க மலை மேல வைத்திருக்கிறான் தான் எதற்காக வைத்தார்கள்? எல்லா சுவாமிகளும் காடு மலைகள் தான் வச்சிருப்பாங்க. காட்டுல என்ன இருக்கு? புலி இருக்கு, யானை இருக்கு. இங்க ஐயப்பனை எண்ணும் போது புலியும் கரடி என்றாங்களா? அதே உணர்வுடன் போறாங்க. ஆகவே நாம இங்கிருந்து பக்தியா நாம செல்ல போகும்போது போறோம். ஆனால் அதே சமயத்துல இங்கே சகல விரதம் இருந்துட்டு மனிதன் இச்சுக்கப்ப இன்றைக்கு லாகிரி வசதிகளையும் கெட்ட பழக்கங்கள் இல்லாது வெத்தலை பார்க்க மேற்கொண்டு போடாது பரிசுத்தமா இருக்கணும் சொல்றோம். 10 நாளைக்கு ஒரு மாசைக்கு ஒரு மண்டலம் நோம்பிருந்து தீமைகளை நீக்கிவிட்டு அவன் அருளிப்பட்டு நீ அதன் மேலே செல்வங்க. இங்கிருந்து போகும்போது என்ன செய்யறோம், இது ஒரு பிக்னிக் போன மாதிரி ஆகுது. இடைவெளியில மறித்து ஏதோ தவறுகளை செய்யுங்க. ஆலயம் வருவர்கள் பண்பு பெற வேண்டும் என்றால் ஆலய திருப்பணி எப்படி இருக்க வேண்டும், அங்க வர்றவங்களுக்கு உணவு எத்தனை சிரமப்படுற காணிக்கை இங்க கொடுக்கறாங்க கோடிக்கணக்கில், அதுல அமுதை கொடுத்து அரவணைத்து அதன் உணர்வு வரப்போகும்போது எப்படி இருக்கும், குறைஞ்ச விலைக்காது அங்க போடும். அது யாராவது செய்யறாங்களா இப்படி செய்ய சொன்னாரா ஐயப்பன், யாரா சிந்திக்கிறோமா? ஆகவே நாம் பக்தி உண்டு நாம் இதை செய்யறோம் அரவணைக்க வேண்டும் என்று வரும். அவர் மேல் பக்தி இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க வச்சு தீய வச்சு கொடுக்குறாங்க என்னென்னமோ செய்யறாங்க, அவங்களும் ஒன்றும் செய்யலையா. ஆக அவன் உணர்வு அங்கே ஆட்சி புரியுது, அதுவே அவன் ஐயப்பன் ஆயுது, அதை வழி அங்கு செயல்படுது. நான் பக்தி கொண்டு உணர்வின் தன்னை செய்ய வேண்டும், பக்தி உடைய உணர்வு எடுக்கணும், அதே உயிர் நமக்குள்ள இருந்து நல்ல ஒழுக்கத்தை கூட்டு, நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பதற்கு தான் உருவம் அமைத்து அருவ உணர்வு நமக்குள் எப்படி வளர்த்தல் வேண்டும், எதன் வழி நாம் வாழ்தல் வேண்டும், அதாவது அன்பர்களை எப்படி பண்பு கொண்டவர்களாக மாற்ற வேண்டும், பண்பான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், ஒழுங்குபடுத்தும் இடம் ஆலை. அங்க என்ன செய்யறாங்க, குருவீரன்கிட்ட என்னென்னமோ சுத்திட்டு வர்றாங்க, அங்க கொடுக்குற தேங்காய் எடுத்து மறுபடியும் விட்டு இங்க கொண்டு போறாங்க. அது ஒரு யாலும் இது ஒரு யாலும் வருவாய்க்குத்தான் பார்க்கின்றன தவிர மகன் அருஞானத்தை வளர்க்க வேண்டும் என்ற எந்த ஆலயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எல்லா ஆலயம் எல்லா மதத்திலும் சரி. ஆகவே ஞானிகள் காட்சியை அதாவது சந்தர்ப்பத்தால் மாறிய மனிதனை, ஒரு மனிதனை நீ தெய்வ கடவுளாக எண்ணும், ஆலயமாக எண்ணும், அவனே ஆண்டவனாக நீ எண்ணும், அங்கு இருக்கு நல்ல உணர்விட்ட உன்னை நல்லதாக ஆளுகின்றது. உங்க உடலை கோயிலாக மதித்தால் என் உடலின் கோயிலாக மாறுகின்றது. உங்க உயிரை ஈசனாக மதித்தால் என் உயிரை ஈசனாக மாறுகின்றது. உங்க உயிரை ஆண்டவனாக மதித்தால் அதே உணர்வு எனக்குள் என்ன, என் உயிரை மறித்து ஆண்டவனாக நான் எண்ணக்கூடிய என்னை என்னை ஆளுகின்ற, எதை எண்ணுகின்ற அதை வைத்த என்னை ஆளுகின்றது. அதே மாதிரி எதை நுகருமோ கர்த்தராக, எதன் உணர்வோ கர்த்தராக இருந்து அதுதான் இயக்குங்க. அப்ப கடவுள் என்றும் கருத்தன் என்றும் ஈசன் என்றும் சொல்வதெல்லாம் எதற்கு, கர்த்தர் ரசிக்கிறார் என்று தப்பு செய்தவர்கள் ரசிக்கின்றாரா, தவறு செய்து விட்டு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறு செய்து விட்டு யாகத்தை செய்து ஆண்டவன் செய்த இதெல்லாம் மறந்து விடுவாங்க என்ற நிலையில் தான் நாம் இருக்கின்றமே தவிர, ஆக தவறு வராது தடுப்பதற்கு ஆலயங்கள் பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டோமா, மனிதன் வாழ்க்கைக்கு அது பொது மையமாகச்சு, ஒரு வியாபார ஸ்தலமாகவும் அது ஆட்சி கொண்டார்களே தவிர, மனிதன் உயர்ந்த ஞானத்தை நமக்குள் வளர்க்கும் சக்திகளை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஞானிகள் அதன் வழியில் நம்மை எப்படி வாழ செய்துள்ளார்கள், அதை நாம் எப்படி பெற வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அருஞானத்தை நாம் பெறுவதற்கு ஒவ்வொரு ஆலயத்தை நாம் மதித்து நடத்த வேண்டும். ஆக பிரபஞ்சம் எப்படி ஒரு நிலை ஆகுதோ, இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது ஒரு அந்த உயிர் உழு அணுக்களாக மாற்றி அணுக்கள் மரம்தான் நம் உடல். ஆகவே அதன் உடல் கூண்டி சிவமாகின்றது, உயிர் ஈசனாகின்றது, உணர்கள் எண்ணமாகின்றது, அந்த உணர்ச்சிகள் தெய்வமாகின்றது, எதன் வழி ஆகின்றதோ அதன் வழிதான் நம்ம செயல்பட்டு தெளிவாக்கப்பட்டு நீங்க நலமாக வேண்டும் என்ற உணர்வை எண்ணமாகின்றது, அந்த உணர்வின் சக்தியை சத்து உடலாகின்றது, இந்த உணர்ச்சிகள் உங்களை இயக்குகின்றது, உங்களை மதிக்க வைக்கின்றது, உங்களை நலமாக்க செய்கின்றது. அதே சமயத்தில் நான் எண்ணிய உணர்வு எனக்குள் நலமாக்கின்றது, நல்வழிப்படுத்துகின்றது, நல்வாழ்க்கை கொடுக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சிகளின் அரு உணர்வை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்குள் இப்போது உபதேசிப்பது. ஆகவே இந்நேர வரையிலும் அரு உணர்வை நீங்கள் கேட்டறிந்தீர், அரு ஞானத்தை பதிவு செய்தோம். ஆகவே அகஷன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி கணவனும் மனைவி ஒன்றனை இணைந்து உணர்வின் தன்னை இருமணம் ஒன்றி பிரபஞ்சத்து உணர்வை அறிந்து பேரொழி பெற்று பேரொழியாக இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கும் அதனின்று வரும் பேரருளை நாம் இயங்கி பெறுவோம். இந்த வாழ்க்கை இந்த உயிரின்ற ஆறாவது அறிவு கார்த்திகேயா இவையெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும்போதும் உயிருடன் ஒன்றி ஒளியாக மாறுகின்றது. உலகின் இருளை அகற்றுகின்றது. மெய்ப்பொருளின் தன்மை காணுகின்றது. எப்படி இன்று சூரியன் பல உணர்வின் அழுக்காகி சூரியனாக உதயமானதோ இதே போல இந்த பிரபஞ்சத்தில் உயிரான உணர்வுகள் மனிதனாகி அணுக்களாகி உணவின் தன்மை ஒளியாகி என்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள உணர்வை துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் ஏங்கி தியானிப்போம். நமக்குள் அறியாது சேர்ந்த இருளை அகற்றுவோம். இன்று இந்த உடலுக்குக்கும் இறைவில்லா நிலை என்று அடைவோம். இந்த உடலில் வந்த அழுக்கினை அகற்றுவோம். அரும் ஞானத்தை நாம் பெருக்குவோம்.
ஒரு நாள் இந்த உபதேசத்திலும் மிக நுண்ணிய நிலைகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். ஆனால் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று ஒவ்வொரு உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதைத்தான் குருநார் சொல்லி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று ஏன் சொல்லுகின்றோம், எதற்காக சொல்லுகின்றோம், ஏன் சொல்ல வேண்டும், அப்படி சொல்லும் பொழுது எந்த நினைவு நமக்குள் வர வேண்டும் என்பதை எத்தனையோ பல நூற்றுக்கணக்கான உபதேசங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மீண்டும் இதிலே சில நுண்ணிய உணர்வுகளை நமக்குள் பதிவாக்குகின்றார். உள் நின்று இயக்கக்கூடிய உயிர்தான் கடவுள். நாம் எடுத்துக்கொண்ட குணங்கள் எண்ணங்கள் அனைத்திற்கும் உடலில் உருவாக்கக்கூடிய அத்தனை நிலைகளுக்கும் அதை வளர்க்கக்கூடிய சக்தியாக அதை வழிகாட்டக்கூடிய சக்தியாக உயிர் இருப்பதால் உயிரை குருவாகவும் நாம் மதித்தல் வேண்டும். அதனால்தான் குருதேவா என்று சொல்லுகின்றோம். ஆனாலும் நம்மை ஆளக்கூடிய நிலைகளை காரண பெயரிட்டு ஆண்டவன் என்றும் சொல்லுகின்றோம். அந்த ஆளக்கூடிய சக்தி எப்படி இருக்கிறது என்பதையும் ஒரு நாளிலே தெளிவாக உணர்த்துகின்றார். ஒரு கோபமான உணர்வுகளை அந்த சந்தர்ப்பம் நான் நுகர நேர்ந்தால் அந்த கோப உணர்வுகள் உயிரிழை பட்டு அதற்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நம்மை அறியாது இனம் புரியாது அந்த கோபமான சொல்லுகளை நாம் ஆத்திரமாக பேசக்கூடிய நிலை வரப்படும் அந்த கோப உணர்வுகளை ஆட்சி செய்கின்றது. இதே போன்ற ஒருவர் துன்பப்படுகின்றார், துயரப்படுகின்றார், நோயால் அவதிப்படுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம், பதிவாக்குகின்றோம். அந்த வேதனை உணர்வு நமக்குள் வருகின்றது. அவர் உடலிலே நோயால் வேதனைப்படுகின்றார். ஆனால் அவர் நோயினால் வேதனைப்படுகிறார் என்ற உணர்வுகளை நுகர்ந்து அந்த நுகர்ந்த உணர்வை நம்மையும் வேதனைப்படை செய்து அந்த உணர்ச்சிகளை நம்மை ஆளத் தொடங்குகின்றது. அதைத்தான் உயிருடைய செயலாக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக சங்கு சக்கரதாரி. சங்கு என்றால் சப்தம். நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரிழை பட்டபின் அந்த உணர்ச்சிகளை எழுப்புகின்றது. சக்கரம் போன்று உடல் முழுவதும் அந்த எந்த குணமோ எந்த உணர்வோ அதைத்தான் தெளிவாக்குவதற்காக நாம் சுவாசிக்கக்கூடிய குணங்கள் எப்படியெல்லாம் நமக்குள் அந்த சப்தத்தை ஒளிகளை எழுப்புகின்றது என்று அதையும் குருநாத தெளிவாக காட்டுகின்றார். ஒரு வேதனைப்படும் உணர்வுகளை நுகர்ந்து விட்டால் ஆ என்று அலறுகின்றோம். ஒரு கசப்பான உணர்வுகளை அந்த மனங்களை நுகர்ந்தால் ஓய் என்று வருகின்றது. ஒரு விஷத்தன்மை கொண்ட அரிப்பு தன்மை வாய்ந்த சில உணர்வுகளை நுகர்ந்தால் உச்சு உச்சு என்றெல்லாம் நாம் சொல்லத் தொடங்குகின்றோம். என்றால் இதையெல்லாம் நாம் எண்ணி வைத்து மனப்பாடம் செய்து சொல்வதில்லை. அந்த உணர்வுகள் நுகர்ந்ததும் உயிரிழை பட்டபின் ஏனென்றால் உயிர் நெருப்பாக இருக்கிறது, அதில் எந்த மனம் படுகின்றதோ அதற்கொப்ப அந்த சப்தங்கள் வெளிவரும்போது அதுவே உணர்ச்சிகளாக உணர்வுகளாக உடல் முழுவதும் சக்கரம் ஒன்று சுழந்து அதுவே நம்மை ஆளுகின்றது. ஆக இப்படி ஆளத் தொடங்கினாலும் அதற்குண்டான பொறுப்பு யார் என்றால் நமது உயிரும் அல்ல, இந்த உடலும் அல்ல, நாம் நுகர்ந்த உணர்வுகளே இது பொறுப்பாகின்ற. ஒரு மனிதன் தவறு செய்கிறார் என்றால் அது உயிரோ உடலோ பொறுப்பல்ல, நுகர்ந்த உணர்வு தான் என்று இதில் தெளிவாக்குகின்றார். என்றால் நமது உயிர் அதற்கு காரண பேர் ஈசன் என்றும் வைக்கின்றார்கள். என்றால் உருவாக்குபவனும் அவனே, அந்த உணர்வாக இயக்குபவனும் அவனே, உணர்ச்சிகளை தூண்டுபவனும் அவனே என்று நம் உயிருடைய வேலைகளை தெளிவாக சொல்லி நாம் இந்த உயிருடைய செயலாக்கங்களையும் இயக்கத்தினுடைய பூர்வாங்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் எதை நுகர வேண்டும், எதை நமக்குள் உருவாக்க வேண்டும், எதை நமக்குள் உணர்வு பூர்வமாக வளர்க்க வேண்டும், எதை நமக்குள் இயக்க சக்தியாக மாற்ற வேண்டும் என்று. ஏனென்றால் இதெல்லாம் ஆரம்ப நிலைகள் இப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் எந்தெந்த குணங்களை எந்தெந்த உணர்வுகளை எந்தெந்த மனங்களை நாம் சுவாசிக்கின்றோமோ அது உருவாக்கப்பட்டு உணர்வாக்கப்பட்டு இயக்க சக்தியாக மாற்றும் பொழுது நம் ரத்த நாளங்களிலே அது இணைந்து அது ஒரு கருத்தன்மையாக உருவாகின்றது. அதாவது அந்த அணுவின் சத்தாக உறைந்து முழுமையாக ஒரு வித்தாக வினையாக விளைகின்றது. அதைத்தான் இந்திரிகம் என்று சொன்னாலும் அது காரணப்பேர் வைத்து இந்திர லோகம் என்று நம் ரத்தங்களை அது தெளிவாக்குகின்றது. ஏனென்றால் நாம் நுகர்ந்தது அதற்குள் இயக்க சக்தியாக உடல் முழுவதும் இயக்கினாலும் அதற்குள் கருத்தன்மை அடைந்து விளைந்த பின் அந்த உணர்வுகள் நம்மை ஆளத் தொடங்குகின்றது. அதிலிருந்து நாம் விடுபட முடியாத நிலை ஆகிவிடுகின்ற என்றால் இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் நுகர்ந்த உணர்வே இதை போன்று செயல்படுத்துகிறது, நம்மை இயக்குகிறது. உள்நின்று இயக்கக்கூடிய இந்த தெய்வம் என்ற நிலையில் நாம் நுகர்ந்த உணர்வுகளை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளவும் உயிரினுடைய செயலாக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளவும் அந்த அருள்வழியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து பழகிவிட்டால் அதுவே நமக்குள் இயக்க சக்தியாக மாறப்பட போகும்போது நம்முடைய எண்ணம் சொல் செயல் நினைத்தும் அந்த அருள் வழியிலே இருக்கும். அல்ஞான சொல்லுகளை சொல்ல வைக்கும் அருள் வாழ்க்கையை வாழச் செய்யும் என்பதற்குத்தான் இது போன்ற தெளிவான நிலைகளை நமக்கு குருநாதர் வழிகாட்டுகின்றார்கள்.
ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உங்கள் உயிரே உருவாக இருக்கின்றன என்பதை நாம் நினைவு கொள்ளல் வேண்டும். நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தை நுகர்கின்றோமோ அந்த குணமே நம்மை ஆட்சி புரிகின்றது. இப்ப கோபமான குணத்தை நாம் நுகர்வோம் என்றால் நம் உயிரே அந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு நம்மை கோபகரனாக ஆக்கி அதுதான் நம்மை ஆட்சி புரி. இப்ப வேதனைப்படுவோரை பார்த்தால் அந்த உணர்வை நுகர்ந்தால் அந்த வேதனையின் உணர்ச்சிகளை தூண்டி அந்த வேதனையான உணர்ச்சிகள் தான் நம்மை ஆட்சி புரி. சாந்தமும் ஞானமும் என்ற நிலைகள் பேசினால் அதன் உணர்வுகள் நமக்குள் அந்த ஞானத்தின் உணர்வு கொண்டு நாம் வாழ்க்கையை நம்மை அந்த உணர்வு தான் நம்மை ஆட்சி புரிகின்றது. இதே போல நமது வாழ்க்கையில் நாம் நுகரும் உணர்வுகள் எவையோ அவை அனைத்தையும் நம் உயிர். இந்த உணர்வு பட்டத்தில் அந்த உணர்ச்சிகளே நம்மை ஆளுகின்றது. அதன் வழி சொல் செயல் எல்லாமே அமைக்கின்றது. இதற்கு உயிர் பொறுப்பல்ல, உடல் பொறுப்பல்ல, நுகர்ந்த உணர்வு தான் பொறுப்பு. ஆனா அந்த நுகர்ந்த உணர்வுகள் அதைத்தான் விஷ்ணு கை சங்கு சக்கரம் என்பது. நாம் நுகர்ந்த உணர்வு அந்த சப்தத்தை எழுப்புகின்றது. காரமான உணர்வை நுகர்ந்தான் ஆங்கிறோம். ஒரு கசப்பான உணர்வு ஓய்ங்கிறோம். ஒரு கசப்பன் மனைத்தான் ஒரு அரிப்பின் தன்மை பண்ணுங்க அப்படிங்கிற இந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்த உணர்வு கொத்த நம் உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகளை நம்மை செயல்படுத்துவதும் அந்த உணர்வு வழிப்படி நம் எண்ணங்கள் வருவதும் நம்மை இயக்குவதும் நாம் எண்ணிய உணர்வுதான். இருந்தாலும் இந்த உயிர் பலமுறை சேர்த்து உணர்வின் தன்மையை நாம் பலமுறை எடுத்தால் இந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து அந்த கோபத்தை உண்டாக்கும் கருத்தன்மை அடைகின்றன. ஆனால் தான் நாம இரத்த நாணங்களில் இருக்கும் பாகத்தை இந்திர லோகம் என்று ஏனென்ற இந்திரீகம் என்று வருது இந்திர லோகம் என்று காரணத்தை வைக்கின்றன. நாம் உயிரை மோதும் போது இந்த உணர்வு சப்தத்தை எழுப்பும் போது விஷ்ணு சங்கு அதாவது சப்தத்தை எழுப்புகின்றான். இந்த உணர்ச்சியில் நமக்குள் இயக்குகின்ற இருந்தாலும் இதை இயக்குவது யார் என்ற அதற்கு காரணத்தை ஈசன் என்றான் உருவாக்குவன் உணர்த்துவன் இயக்குவன் என்ற நிலை வருகின்றன. அதனால அந்த உயிருக்கு பேர் ஈசன் என்று காரணத்தை வைக்கின்றனர். ஆனாலும் அதை நாம் நுகர்ந்து பலமுறை செய்தால் அது கருத்தன்மை அடைந்திருக்கும்.
நம்முடைய உயிரின் செயலாக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் நுகர்ந்த உணர்வுகள் தான் நம்மை இயக்குகிறது என்பதையும் உணர்ந்து கொண்ட பின் நமது குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் நம் உயிரின் துணை கொண்டு நம் ஆன்மாவில் பட்ட அழுக்குகளை நம் ஆன்மாவில் நம்மை அறியாது வந்து சேரும் தீமைகளை அது தூய்மைப்படுத்தும் நிலையாக தியானிக்க வேண்டியதனுடைய வழிமுறைகளையும் அந்த உயர்ந்த சக்திகளை பெற்று அந்த அழுக்குகளை நீக்கக்கூடிய பயிற்சியாக குருநாதர் இங்கே தியான பயிற்சியாக கொடுக்கின்றார்கள். ஆக நாம் இந்த உயிருடன் ஒன்றிய நிலைகளாக அந்த தியானத்தில் நாம் நினைவை செலுத்த வேண்டிய பரிபக்குவமான முறைகளை ஒருநாள் காட்டுகின்றார்கள். நமது கண்கள், உயிர், துருவ நட்சத்திரம் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றை செய்து துருவ நட்சத்திரத்தின் பால் நம் நினைவுகளை செலுத்த செய்தார். ஆறாவது அறிவை, ஏழாவது ஒளியின் தன்மையாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழியை பெற்று இந்த மனித வாழ்க்கையில் தங்களுக்குள் வளர்த்து கொண்டு முழுமையாகி கொண்டவர்கள்தான் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நினைவுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் அந்த சப்த ரிஷிகள் எப்படி அந்த நிலைகளை பெற்றார்களோ, மனிதராக வாழ்ந்தவர்கள் அதே வழியில் நாம் இதை கவர்ந்தோம் என்றால் இந்த உயிருடன் ஒன்றி அந்த அருள் வழியில் உயிர் வழியாக இந்த சக்தி வாய்ந்த உடலை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் அந்த அருள் சக்தி பெருகுகின்றது. எப்படி உடல் அழுக்கையோ நம் துணியில் உள்ள அழுக்குகளையோ அன்றாடம் எப்படி போக்கி அதை தூய்மைப்படுத்துகின்றமோ, இதுபோன்று இந்த ஆன்மாவில் சேரக்கூடிய அழுக்குகளை அவ்வப்பொழுது நாம் தூய்மையாக்கி அந்த ஒளியின் தன்மையாக அருள் சக்தியை பெருக்கக்கூடிய மார்க்கம் அந்த வழிமுறைகள் தான் இந்த தியானம். ஆக இந்த தியானத்தை பயிற்சியாக கொடுக்கும் பொழுது குரு இதை சொல்ல சொல்ல உங்களுடைய நினைவுகள் உயிரின் பால் செல்வதும், துருவ நட்சத்திரத்தின் பால் செல்வதும், கண்ணின் நினைவு கொண்டு ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்ன முறைப்படி எண்ணி ஏங்கி தியானிக்கும் பொழுது அந்த அருள் சக்தி உங்களுக்குள் பெருக இந்த சந்தர்ப்பம் ஏதுவாகின்றது. அந்த ஆராதனை ஏழாவது நிலையாக சப்தரிஷிகளாக எப்படி அவர் உருவாக்கி கொண்டார்களோ, சிருஷ்டித்துக் கொண்டார்களோ, அந்த அழியாத அவர்கள் பெற்ற அந்த ஒளித்தன்மையை நாமும் பெற ஏதுவாகின்றது. ஆகவே நம்முடைய நினைவுகள் அந்த புருவ மத்தியில் கூடிய நம் உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த புருவ மத்தியிலிருந்தே நாம் இந்த உயர்ந்த உணர்வுகளை பெற்று பழக வேண்டியதனுடைய அவசியத்தை குரு சொல்லுகின்றார். புருவ மத்தியில் எண்ணி ஏங்கி கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றை செய்து அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இந்த எண்ணத்துடன் நாம் வெண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளை நாம் பெற்று பழக வேண்டும். அந்த ஏழாவது நிலையை பெற்ற சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வா ஈஸ்வரா, எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வா ஈஸ்வரா. நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை சொல்லுகளை சொல்லுகின்றோம், செயல்களையும் சொல்லுகின்றோம், ஆனால் அந்த சொல்லிலும் செயலிலும் புனிதம் பெற்று அந்த புனிதமான சொல்களை புனிதப்படுத்தும் செயல்களை நாம் செய்தோம் என்றால் அந்த சொல்லை கேட்போர், அந்த செயலை பார்ப்போர் அனைவருக்கும் அந்த புனிதப்படுத்தும் உணர்வுகள் வளர்ந்து நம்மால் அவர்களும் அந்த உயர்ந்த நிலை பெறுகின்றார்கள். அதே சமயத்தில் நமக்குள்ளும் அந்த புனிதமான சக்தி வளரத் தொடங்கியுள்ளது. நாங்கள் பார்க்கும் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் எத்தனையோ பேர்களை சந்திக்கின்றோம், அவருடைய குற்றம் குறைகளை நன்மை தீமைகளை நாம் இதை பரிசீலித்து பார்க்கப்பட போகும்போது நமக்குள் எத்தனை எண்ணங்கள் ஏற்ற தாழ்வுகளாக குறையாகவோ குற்றம் காணும் நிலையில வந்து விடுகின்றது. அதுபோன்று இல்லாதபடி நாம் பார்ப்போர் அனைவரும் அந்த நலமும் வளமும் பெறக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும்படி நாம் எண்ணி அந்த உயிரான ஈசனிடம் வேண்டும் பொழுது இங்கு சமப்படுத்தக்கூடிய நிலையாகவும் அந்த பண்பு கொண்ட நிலையை நமக்குள் வளர்த்திடும் சக்தியாகவும் இது அமைகின்றது. எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. நாம் வெளிப்படுத்தக்கூடிய மூச்சு அந்த அலைகள் யாரிடம் பாய்ந்தாலும் அங்கே அமைதி பெறச் செய்யக்கூடிய சக்தியாக, சாந்தம் ஞானம் விவேகம் என்ற நிலைகளாக, பண்பு கொண்டு வாழக்கூடிய அரும்பெரும் சக்தியாக, அவர்களுக்குள் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வாக அமைதி பெறச் செய்யக்கூடிய சக்தியாக நம்முடைய பேச்சும் மூச்சும் அமைய வேண்டும். அத்தகைய நிலையில் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி கேட்கும்படி தியானிக்கும்படி குரு சொல்லுகின்றார். ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். ஒவ்வொரு நொடிப்பொழுது நமது உயிர் ஓ இம் ஓ இம் என்று நுகர்வதை ஒரு இயக்க சக்தியாக, ஒரு அணுவாக உருவாக்கும் கருவாக, பிரணவமாக உருவாக்கி கொண்டே உள்ளது. ஆக நமக்குள் இயங்கக்கூடிய இத்தகைய தன்மைகளை உணர்ந்து கொண்டு நாம் எதை நமக்குள் பிரணவமாக்க வேண்டும், எதை ஜீவன் பெறச் செய்ய வேண்டும், எதை நம்மை ஆளத் தொடங்க வேண்டும் என்பதை அந்த உயிரான ஈசனிடம் வேண்டி ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம் என்று அந்த உயிரின் தன்மையில் நாம் வணங்க வேண்டியதனுடைய வழிமுறைகளை குருநாதிலே உணர்த்துகின்றார்கள். நற்குணங்களின் உணர்வுகளை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். அதனால் உயிருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் ஆராதனை என்பது நற்குணங்களாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த நன்மை பெறக்கூடிய சக்தியாக நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல குணங்கள், அனைவரையும் பரிசுத்தப்படுத்தும் சக்தியாக, அனைவரையும் புனிதப்படுத்தும் சக்தியாக, அனைவருடைய உணர்வுகளையும் தூய்மைப்படுத்தும் சக்தியாக, அனைவருக்கும் அது நல் வழியின் உணர்வாக அந்த சக்தி அமைய வேண்டும் என்று இந்த உயர்ந்த உடல் இங்கே உயிரான ஈசனுக்கு ஆராதனை செய்யப்பட போகும்போது நாமும் அந்த நிலையை முழுமையாக பெறுகின்றோம். கோவிலே சென்று அந்த தெய்வ சிலைக்கு ஆராதனை செய்வது, அது புறத்தால் காட்டப்பட்டாலும் அகற்றிற்குள் நாம் நுகர வேண்டியது நற்குணங்கள். அந்த சுவாசத்தை தான் நமக்குள் உயிரான ஈசனுக்கு, நாம் பார்க்கும் அனைவரும் உயிரான ஈசனுக்கும் இது ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை ஒரு இதிலே தெளிவாக்குகின்றார்கள். நாம் இன்னும் நல்ல குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நாம் எத்தனை உணர்வுகளை எண்ணங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் எண்ணுகின்றோம், ஆனால் அதிலே நாம் எடுக்க வேண்டிய குணங்கள் எது என்றால் அந்த நல்ல குணங்கள் தான். அது தெய்வமாக இருந்து நம்மை வழிநடத்தும் இயக்க சக்தியாக மாற்றும். ஆக மற்ற குணங்களையோ மற்ற எண்ணங்களை நாம் எண்ணினோம் என்றால் அதுவும் இயக்க சக்தியாக மாறிவிடும். ஆக அதுபோன்று வராதபடி நாம் என்னும் நல்ல குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம் என்ற நிலையில் கொண்டு அந்த நல்ல எண்ணங்களை எடுத்து நல்ல குணங்களை எடுத்து பழகினால் அதுவே நம்மை தெய்வ சக்தியாக உள்நின்று நம்மை காக்கும் என்பதற்கே குருநாதரை சொல்லுகின்றார். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். நாம் எத்தனை பேர்களை பார்த்தாலும் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி எத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் நமக்குள் பொறிகளாக கிளம்புகின்றது. நடக்கிற நடையப்பார் என்று சொல்வோம், அவன் பேசுகிற பேச்சைப்பார் என்று சொல்வோம், ஊரை ஏமாற்று அனைவரையும் ஏமாற்றுகிறான் என்று சொல்லுகின்றோம், இவன் மற்றவனை திருடி பிழைக்கின்றான் என்று, அல்லது ஒருவர் இவர் நல்லவர் அவர் அவரை கெடுக்கின்றார் என்று இந்த குற்றங்குறையில் எத்தனை நிலையில் கொண்டுதான் ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாதபடி நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம் என்றால் அனைவரும் உயிரின் கடவுள். அந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட அந்த உடல்தான் ஆலயம். அந்த ஈசன் வீற்றிருக்கூடிய ஆலயம் என்று அதை மதித்து அந்த உள்ளின்றி இயக்கக்கூடிய அந்த ஈசன் நிலங்களில் அங்கு உயிரை மதித்தோம் என்றால் நாம் அவர்களை மதிக்கும் பொழுது நமக்குள் அந்த மதிப்பு மிக்க சக்தியாக நம் உயிரை மதித்தவர்களாகின்றோம். நம் உடலையும் ஆலயமாக மதித்தவர்களாகின்றோம். அங்கு பண்பு கொண்ட நிலையில் வளர்கின்றது ஆலயம் என்றால் இது புனிதத்தன்மை கொண்டது. அந்த புனிதப்படுத்தும் சக்தியாக நமக்குள் வளர்ப்பதற்குத்தான் நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். பகமை இல்லாது, வேதனை இல்லாது, எதிர்ப்பு இல்லாது, அனைவரையும் மதிக்கக்கூடிய சக்தியாக வரும்பொழுது நம் உயிரை கடவுளாக மதித்தால், அனைவர் உயிரையும் கடவுளாக மதித்தால், அனைவர் உடலை ஆலயமாக மதித்தால், நம் உடலை ஆலயமாக மதித்தால், அந்த ஞானிகள் காட்டிய தெய்வீக பண்புகளும் தெய்வீக சக்திகளும் தெய்வீக உணர்வுகளும் தெய்வீக பேரன்பாக நமக்குள் வாழ்ந்து வளர அந்த சந்தர்ப்பம் ஏதுவாகின்றது. நல்வழி காட்டும் குருவை அடைவோம். தாய் தந்தையரை முதல் தெய்வமாக வணங்குவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம். குருவின் துணையால் அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தியும் துருவ மகரிஷியின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரலையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரர்களும் பேரலையும் நாங்கள் அனைவரும் பெறாருள்வா ஈஸ்வரர். அந்த மெய் வழியை ஞானிகளை பற்றி உயர்ந்த சக்திகளை பெற முதல் காரணமாக மூல காரணமாக அமைந்தது நமது தாய் வந்தையே. அந்த தாய் வந்தேரை முதல் தெய்வங்களாக வணங்கி அந்த குரு காட்டிய வழியில் அகஸ்தியனுடைய நிலையில் இருந்து துருவ நட்சத்திரமான நிலையில் வரை சப்தரிஷி மண்டல வரை நாம் அந்த வரம்பெறும் சக்திகளை நாம் அந்த குரு வழியில் நாம் பெற்று பழக வேண்டும். அந்த குரு காட்டிய வழியில் நடக்க வேண்டும். குரு நமக்கு காட்டிய அந்த நெறிகளை இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அந்த நெறிகள் நாம் அதை மானசீகமாக அதன் வழி சென்றால் அந்த குருவின் துணையால் அந்த அரும்பெரும் சக்திகளை எளிதில் பெற முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து அதில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். புருவமத்தில நினைவை செலுத்தி அந்த உயிர் வழி அந்த உயிரான ஈசனை எண்ணி அந்த வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை அங்கே செலுத்தி உடல் இருக்கக்கூடிய ரத்தங்கள் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எல்லா அணுக்களும் இந்த ரத்தத்தின் வழிதான் உயர்ந்த சக்திகளை பெறுகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் நாம் செலுத்தி அந்த சக்திகளை பெற உயர்ந்த உணர்வுகளை ஊட்டக்கூடிய சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் உணவாக கொடுக்கும் பழக்கத்தை பயிற்சியாக கொடுக்கின்றார் நமது குருநாதர். கண்களை மூடி துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். மீண்டும் மீண்டும் இதே நினைவுகளை இதே உணர்வுகளை நம்முடைய நினைவுகள் கண்களுக்கும் புருவமத்திக்கும் துருவ நட்சத்திரத்திற்கும் சென்று அதை கவர்ந்து கவர்ந்த சக்திகளை ரத்தங்களிலும் உடல் உறுப்புகளிலும் எல்லா அணுக்களிலும் இது பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இதை செலுத்த செலுத்த அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் நம் உடல் முழுவதும் படர சந்தர்ப்பம் உருவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் நீர்போட்டத்தில் நாம் வாழ தொடங்குகின்றோம். ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெற்ற சப்த ரிஷி மண்டலம் என்று சொல்வது போன்றது. நாம் அந்த மகரிஷி நல்வட்டத்திலே என்றும் வாழ மகிழ்ந்து வாழ இந்த சந்தர்ப்பம் நமக்குள் அந்த இயக்க சக்தி வளர்க்கக்கூடிய நிலையாக உயிருடன் ஒன்று உணர்வுகளை ஒளியின் தன்மையாக நாம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. துருவ நட்சத்திரத்தின் நீர்போட்டத்தில் நாம் வாழ தொடங்குகின்றோம். அவர் மகரிஷி நல்வட்டத்தில் என்றுமே மகிழ்ந்து வாழ நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். இந்த சக்திகளை நம்முடைய தாய் தந்தையர், நம்முடன் திருமணமான கணவன் மனைவி, நம்முடைய குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், நாம் பார்ப்போர் அனைவரும் எல்லோரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்களை பெற வேண்டும். நாங்கள் அனைவரும் இருளை அகற்றி பொருள் காணும் சக்தியாக பகமைகள் அகன்று அன்புடன் பண்புடன் சகோதர பாசத்துடன் மகரிஷி நல்வட்டத்தில் என்றுமே மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரன். எங்களுடைய குளங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் இந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து உடல் பெருமுணர்கள் கரைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குளங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் அனைவரும் அழியா ஒளி சரீரம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்படி நாம் இந்த தியான பயிற்சியாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தியை கொடுத்து நம்மை சார்ந்தோர் அனைவருக்கும் அந்த சக்தியை பெற வேண்டும் என்று தவம் இருந்து முன்னோர் மூதவர்கள் ஆன்மாக்களை வின் செலுத்தினால் இந்த குரு காட்டிய நெறியை நாம் கடைபிடித்தவர்கள் ஆகின்றோம். குரு காட்டிய வழியை நாம் மதித்தவர்கள் ஆகின்றோம். குருவின் துணையால் அந்த அருள் பெறும் சக்திகளை நாம் பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம். அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சக்தியாகவும் அமைகின்றது. இந்த வழி நாம் தியானித்தோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நாம் நிச்சயம் ஒளிநிலை பெறுவோம்.
நாம் எண்ணியது அனைத்தையும் நமது உயிரே உருவாக்குகின்றது என்பதை நாம் உணர்ந்தோம். நம் குரு வழியில் அருள் வழியை நமக்குள் பற்றி நமக்குள் அறியாத சேர்ந்த அழுக்கை போக்க நமது எண்ணங்கள் அனைத்தும் திருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி இப்போ நாம் சொல்லும் ஒவ்வொரு உணர்வுகளையும் உங்கள் கண்ணின் நிலையை உயிருடன் ஒன்றி உணவின் நினைவை துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து இப்ப நாம் சொல்லும் உடலெல்லாம் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் அகசியன் துருவனாகி துருவ மகரிஷி ஆகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளை நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை துருவமைத்து வைத்து உயிரான ஈசனிடம் ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி ஆறாவது அறிவை ஏழாவது நிலை பெற்றதான் சப்த ரிஷிகள் என்பது. ஆக ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெற்றதான் சப்த ரிஷி என்ற துருவ நட்சத்திரமானது. அந்த ஆறாவது அறிவை ஏழாவது நிலை பெறுவதற்கு அந்த சப்த ரிஷி மண்டல அதாவது துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அதன் உணர்வை ஆறாவது ஒளியாக சேர்ப்பதுதான் கணவன் மனைவியும் இருமணம் ஒன்றி இருவுணர்வு ஒன்றி சிஷித்துக் கொண்டதுதான் இனி பிறவியில்லா நிலை பெற்ற அந்த அருவுணரை நமக்குள் பெற்று சப்த ரிஷி மண்டலம் என்பது. இன்று துருவ நட்சத்திரத்துடன் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளது. ஆகவே இந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் எண்ணி இயங்கிறோம். இப்போ கண்ணை மூடி சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழியை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா உங்கள் நினைவு துருவ நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும். கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றிட வேண்டும். எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் சொல்லும் போது பிறர் கேட்கும் போது அவர்கள் உணர்வுகள் புனிதமாக வேண்டும், அவர்கள் வாழ்க்கை புனிதமாக வேண்டும் என்பதுதான் இதன். நாம் செயல்படுத்தும் போது நம்மை உற்று பார்க்கும் போது நம் செயலை கண்டு அவர்கள் மனமும் புனிதமாகுதல் வேண்டும். நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் பிடிக்காதவர்களை பார்த்தால் அவர்கள் வெறுப்பாகின்ற அத்தகைய வெறுப்பானாலும் நாம் அவர் வாழ்வில் பொருளறிந்து செயல்படும் திறனும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நிலையை நாம் எண்ணுதல் வேண்டும். எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. நமது வாழ்க்கை சொல்லை சென்னாலும் நம்முடைய மூச்சின் நிலைகளை இப்போதுமே இதை நுகர்ந்தோர் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் நாம் எண்ணத்தை நம் மூச்சலைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரே, நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமா நமது உயிர் எந்த குணத்தின் தன்மையும் ஓ என்று அந்த பிரணவமாக்கி நம் உணர்ச்சியின் தன்மை கொண்டு நம்மை இயக்குகின்றது. அந்த உணர்ச்சிகள் இரத்தத்துடன் கலக்கும் போது இம் என்று அடைகின்றது. தாம் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரே, எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் துணை கொண்டு நம்மை ஆழ்வது நமது உயிரே. நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். எல்லோரும் நலம் பெற வேண்டும், எல்லோரும் வளம் பெற வேண்டும், எல்லோரும் அருள் பெற வேண்டும், எல்லோரும் அருஞானம் பெற வேண்டும், எல்லோரும் அருள்வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தால் இந்த உணர்வின் தன்மை உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சியில் நம் உடல் முழுவதும் பணந்து நம் உடலுக்குள் இருக்கும் தீ அணுக்களானாலும் நல்ல அணுக்களானால் அது பரிசுத்தமாகும் உணர்வின் தன்மை நமக்குள் பெறுகின்றது. நாம் என்னும் நல்ல குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக வணங்குவோம். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த சொல் உங்களை நல்ல உணர்ச்சிகள் ஊட்டி உங்களை காக்க செய்கின்றது. அந்த எண்ணம் எனக்குள் தெய்வமானது நல்ல உணர்ச்சிகளும் நல்ல செயல்களும் என்னை காக்க செய்கின்றது. நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். நாம் ஒவ்வொரு மனிதனையும் அந்த உயிர் கடவுளாகவும் உடல் கோயிலாகவும் மதித்தல் வேண்டும். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம், உடலை கோயில் என மதிப்போம், அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம். நன்மைகள் பல செய்ய துணிவோம். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். காரணம், தாயின் உயிரே கடவுள். நம்மை உருவாக்கியது தாய்தான், நம்மை தெய்வமாக காத்தது தெய்வம், நமது தாய் தந்தைதான். நாம் பிறந்த பின் நல்வழி காட்டியது நம் தாய்தான் குரு. ஆகவே எப்போதுமே நமக்கு நல்வழி காட்டும் அந்த தாயை தாய் தந்தையை குருவாக நாம் மதித்தல் வேண்டும். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையால் அகிஷமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நாம் நுகரும் உணர்வுகளை ஓ என்று இயக்கி அது ஓ என்று இயங்கி கொண்டே உள்ளது. நாம் எண்ணே நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் அனைத்து நமது உடலுக்கும் உயிரே குரு. நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் எண்ணீரை உருவாக்குவதும் உருவாக்கிய குருவாக இருப்பதும் நமது உயிரே. ஓம் ஈஸ்வரா குருதேவா. சிறிது நேரம் உங்களுடைய கண்ணின் நினைவினை துருவ மத்தியில் எண்ணி இயங்கிறோம். அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி திருமணமாகி இருமணமும் ஒங்கி இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரல் பெற்று பேரொளியான ஆகிய அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கண்ணின் நினைவின் துருவமத்தில் வைத்து உயிரான ஈசனிடம் நின்று துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை பேரொழியும் பேரொழியும் பேரருளும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இதே போல ஏங்கி தியானம். பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி உங்கள் கண்ணின் நினைவினை உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள இரத்த நாணங்களிலும் உடல் உள்ள ஜீவணுக்களும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை உடலுக்குள் செலுத்தி ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்கள் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். அருள்சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று அவர் அவர்கள் தாய் தந்தை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உயிர் மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டேன். சப்தரிஷி மண்டலங்களில் இருந்து வெளிப்படும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலமுடன் இணைத்து ஏங்கி தியானி. குடும்பங்களில் வாழ்ந்து வளர்ந்து வந்த உங்கள் மூதாதைகளான அந்த குலதெய்வங்கள் உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த அந்த குலதெய்வங்களான உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து இந்த உடலை பெற்ற நஞ்சிகள் அனைத்தும் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவில்லா நிலைய அடைய அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்களுடைய வாழ்ந்து வளர்ந்து வந்த உங்க மோதாவுடைய உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து பிறவில்லா நிலை என்னும் இந்த உடல் பெற்ற உணவுகளை அங்கே கரைத்து விட்டு துருவ நட்சத்திர ஈர்ப்பு வட்டத்தில் உங்க மோதாவின் உயிரான்மாக்களை வாழவிடும். ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெறும் வளர்ச்சி பெறும். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதிகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அளவுடன் கலந்து உடல் பெறும் உணர்கள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று ஏங்கி தியானி. உங்கள் நினைவு முழுதும் ஏனென்றால் உங்கள் மூதாதிகளுடைய உணர்வுகள் அனைத்தும் உங்கள் உடலில் உண்டு. உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் உங்களுடைய உணர்வும் அவர்களுடன் உண்டு. ஆக இதனின் துணை கொண்டு ஏங்கிய தியானத்தின் வலு கொண்டும் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச்சேன். அடுத்து பிறவியில்லா நிலை என்ற இந்த உடலில் பெற்ற நஞ்சித்தன்மை கரைத்துவிடும். நச்சுத்தன்மைகள் எவ்வளவோ அது உணர்பெற்று உடலில் சென்றால் பிறருடைய நச்சுத்தன்மை ஈர்க்கப்பட்டு பிறவிக்கு அழைத்துவிடும். ஆகவே இங்கே வராதபடி அந்த நஞ்சின் தன்மை கரைத்துவிட்டு உயிருடன் உந்திய உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உணவாக உட்கொள்ளும் உணர்வினை உருவாக்கும். எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதிகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலைவுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து ஏங்கி தியானி.
நமது குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் தியான வழியை கடைபிடிப்போர் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கின்றது. நம்முடன் வாழ்ந்து வளர்ந்தவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குல தெய்வங்களை வணங்குகிறோம் என்று குல வழியில் வந்தவர்களுக்கு நாம் செயல்படுத்துகிறோம் என்றாலும் சரி, உடலை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டாலே அடுத்த கணம் அந்த ஆன்மாக்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அது எத்தகைய நிலைகள், எத்தகைய உறவு முறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகையோ டிவியோ அல்லது மற்றவர்கள் செவிவழி சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மா நம்முடைய ஈர்ப்புக்குள் வராது தடுக்கக்கூடிய நிலையாக அந்த ஆன்மா இவ்வளவு நாள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பட்ட துயரங்களிலிருந்து விடுபட்டு இந்த துன்பக் கடலில் இருந்து என்றுமே இன்பமாக வாழக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டல எல்லைக்கு அவர்கள் அடைய வேண்டும் என்ற இந்த நோக்கத்துடன் தான் அந்த உணர்வுகளை நாம் கையாள வேண்டும். அதைத்தான் குருநாதர் இங்கே மிக முக்கியமானது என்று இதை குறிப்பிட்டு தியான வழியை கடைபிடிப்போர் அனைவருமே மகாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருளில் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்யும் விதமாக சப்தரிஷி மண்டலங்களின் பேரல் பேரலையும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலையும் நமக்குள் வலிமைமிக்க சக்தியாக அது நமக்குள் இயங்கி எடுத்து அந்த உடலின் துணை கொண்டு நாம் உடலுடன் இருப்பதால் நம்முடைய மூச்சின் மூலமாக நம்முடைய உடலின் இயக்கம் மூலமாக உந்தி அவரை வின் செலுத்த வேண்டும், வின் செலுத்த முடியும். ஆ என்றோ அதிர்ச்சியடைந்தோ இப்படி ஆகிவிட்டதா என்று அனுதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ ஈகைப்பட்டோ இந்த செய்திகளை கேட்டோம் என்றால் இந்த உணர்வின் அதிர்வுகள் அந்த பற்றுக்கொண்ட நிலையில் கொண்டு அந்த ஆன்மாக்களை நம் உடலோடு இருப்பதால் நம்முடைய ஈர்ப்பிற்கு தான் இங்கே கொண்டு வர அந்த சந்தர்ப்பம் உருவாகிவிடும். ஆனால் அதையெல்லாம் சரியாக செய்யாதபடி மோட்ச தீபம் என்றும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று நாங்கள் சாங்கியங்களை செய்கிறோம் என்று சுட்ட சாம்பலை கொண்டு போய் ஆற்றிலோ கங்கையிலோ கரைக்கிறோம் என்று சொன்னாலும் இது போன்ற நிலைகள் அங்கே இப்படி யாரும் கரைக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைகள் அங்கே செயல்படுத்த முடியாது. ஞானிகள் காட்டிய நிலைகள் அதுவல்ல. குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்காக நன்மை செய்த அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மா சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலக்க வேண்டும், அழியா ஒளி சிறீரம் பெற வேண்டும், பிறவில நிலை அடைய வேண்டும். அவர் இந்த உடல் வாழ்க்கை என்ற நிலை இந்த துன்பமான நிலையிலிருந்து விடுபட்டு என்றுமே இன்பமாக வாழக்கூடிய எல்லைக்கு அவர் செல்ல வேண்டும் என்று இதை நாம் அவசியம் செய்தே ஆக வேண்டும். அந்த உடல் பெறும் உணர்வு அங்கே தான் கரைக்க சொன்னார்களே தவிர சப்தரிஷி மண்டலத்தில் தான் ஒளியாக அந்த சரீரத்தை உருவாக்க சொன்னார்களே தவிர இங்கே கொண்டு போய் தண்ணீரில சாம்பலை கரைப்பதோ அல்லது விநாயகர் கோயிலில் கொண்டு போய் தீபத்தை அணையாது கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றோ அவர்கள் சொல்லவில்லை. அவர் என்றுமே ஒளியின் தன்மையாக பிரகாசிக்க வேண்டும் என்பதைத்தான் சப்தரிஷி மண்டல ஒளிக்கடலை கலக்கும்படி அந்த ஜோதியின் நிலையை அங்கே அவர்கள் பெறச்செய்யத்தான் ஞானிகள் காட்டினார்கள். ஏனென்றால் இன்றைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்தோம், உதவி செய்தோம், பண்பு கொண்டோம், வாழ்ந்தோம், செல்வத்தை சம்பாதித்தோம், அழகாக இருந்தோம், உலக நிலைகளுக்கு எத்தனை நாம் பலருக்கும் உதவி செய்தோம் என்று சொன்னாலும் இந்த உயிர் இந்த உடலில் நிலைத்து என்றுமே அழியாத நிலைகளாக இருக்க போவதில்லை. அப்படிப்பட்டவர் யாரும் இருந்ததும் இல்லை. என்ற ஒரு நாள் இந்த உடலை விட்டு போய்தான் ஆக வேண்டும். ஆக நாம் சம்பாதித்த சொத்தோ செல்வமோ மற்ற சொந்த பந்தங்களோ எதுவும் நம் கூட வருவதில்லை, நம் உடலே வருவதில்லை. ஆகவே இந்த பேருண்மைகளை நாம் உணர்ந்து கொண்ட பின் வாழ்க்கையில் பட்ட வேதனையோ துன்பமோ துயரமோ என்னாதபடி யார் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ஆன்மா அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றுதான் நாம் எண்ணிப்பட வேண்டும். குலதெய்வமாக இருந்தாலும் அருளாடுகிறது, அருள்வாக்கு சொல்கிறது என்று இதன் வழி நாம் சிக்காதபடி அந்த குலதெய்வமாக இருந்தாலும் அந்த உடலுக்குள் புகுந்த அந்த நிலையிலிருந்து அந்த ஆன்மா அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். அந்த உடலுக்கு அது தீங்கி விளைவிக்காதபடி அந்த உடலிலிருந்தே அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்று இப்படித்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். அதே போன்று நாம் வாழ்க்கை நிமித்தம் ஒரு சிலருடன் நாம் நண்பர்கள் என்ற பெயரில் மிகவும் நெருக்கமாக பழகுவோம். அந்த நண்பர் என்ற நிலையில் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், வயது மிகுந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த பற்றுக்கொண்ட நண்பர்களாக பிரீதியாக பழகிய பின் அவர்கள் குடும்பத்திலோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக திடீரென்று அவர்கள் உடலை விட்டு பிரிய நேர்ந்தால் அல்லது ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கொண்டு மருந்தை குடித்தோ அல்லது எங்கேயோ தற்கொலை செய்து கொண்டார் என்றால் இதை கேள்விப்பட்டாலே உடனே ஆ நண்பன் போய்விட்டானா, என்னுடைய தோழி போய்விட்டதா, எனக்கு எவ்வளவு தூரம் நண்பனாக இருந்து உதவி செய்த அந்த நண்பன் போய்விட்டானா என்றெல்லாம் எண்ணினால் அவள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தில் அந்த உணர்வுகளை நாம் பங்கெடுத்து அந்த ஆன்மாவை நமக்குள் ஈர்த்து அவர்களுக்கு வந்து துயரம் போன்று நமக்குள்ளும் இந்த உடலை உருவாக்க செய்து அது அவர்களும் அது உயர்ந்த நிலை பெற முடியாது, நம்ம உடலுக்குள் வந்து மீண்டும் விஷத்தன்மையை தான் வளர்க்க முடியும். ஆக இது போன்று இந்த மனித வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்தான் என்றால் விக்கல் பாய்கின்றது, துரோகம் செய்தான் பாவி என்றால் புறைவடுகின்றது. இப்படி உடலுடன் வாழ்பவர்களே ஒருவருக்கொரு உணர்வுகளை பயிற்சப்படப்படும் இயக்க சக்தியாக மாறி தொடர்கொண்டுதான் இயக்கின் இதை போன்ற உடலை விட்டு பிரிந்த நிலையில் எந்த ஆன்மாவாக இருந்தாலும் சப்தரிசி மன்றத்தில் இணைய வேண்டும், அழியா ஒளிசீரம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் கடமையாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையாக அந்த ஆன்மாவை நமக்குள் பற்றுடன் பற்ற நம் ஈர்ப்புக்குள் நம் உடலுக்குள் கவராதபடி அங்கேதான் அங்கே செலுத்த வேண்டும். தவிர எப்படி அந்த ஒருவருக்கொரு உடலுடன் இருக்கிற உடலை இயக்கின்றது, அதே போன்ற உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களும் அது இடையற்றதுதான். எந்த பிடிப்பில் இல்லாத அந்த நிலையில் வெளியே வந்த பின் நாம் உடனடியாக கேள்விப்பட்டால் அடுத்த கணமே சப்தரிசி மன்றத்தில் இணைய வேண்டும், ஒளிய அந்த ஒளியின் தன்மையை பெற வேண்டும் என்றுமே அவர்கள் அங்கே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த உடல் பெற்ற துன்பங்கள் நீங்கி என்றும் மகிழ்ந்து வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், பேரானந்த பெருநிலை பெற வேண்டும், இனி பிறவி என்ற நிலைக்கே வராதபடி பிறவிலா நிலை அடைய வேண்டும் என்று இதுதான் நாம் நண்பர்களாக ஒருவருக்கு ஒரு பண்பு கொண்டு வாழ்ந்த நிலைகளுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான கைமாறாக இருக்க முடியும். ஆக உடலை விட்டு பிரிந்து சென்ற எந்த ஆன்மாவாக இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கைமாறு இதுதான். அந்த ஆன்மாக்கள் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், அந்த ஆன்மாக்கள் அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவிலா நிலை அடைய வேண்டும் என்று உந்தி நாம் விண்ணுக்கு செலுத்த வேண்டும். தவிர நமக்குள் அதை கவர்ந்து விடக்கூடாது. அதைத்தான் குணார் இங்கே மிக முக்கியமானது என்று இதை தெளிவாக குறிப்பிட்டு நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தியான வழியில் நாம் இருப்பவர்களும் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை விண் செலுத்த பழக வேண்டும். தவிர அவருடைய உணர்வுகளையோ அந்த ஆன்மாக்களையோ நமக்குள் கவர்ந்து விடக்கூடாது என்பதை இதை தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
தியானத்தில் இருக்கிறவங்க நம்ம மூதாதிகளோ எந்த ஆன்மா உடலை விட்டு சென்றாலும் உடனே ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கி உங்க உடலுக்குள் வலுவை சேர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலைகளை அடைய வேண்டும் என்ற உணர்வினை அங்கு செலுத்திவிட்டார். நாம் அவருடன் பற்றுடன் பாசத்துடன் இருப்பினும் ஆனால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் துணை கொண்டு அங்கு வீண் செலுத்தலாம். இல்லை என்றால் அவர் வேதனை உணர்வுகள் நமக்குள் எடுத்துக்கொண்டால் ஆயென்று அலறினால் அந்த ஆன்மா நமக்குள் வந்து அதே நோயை தான் உருவாக்கும். ஆகவே இங்கே இதன் வழி வரப்படும் போது நாம் குலதெய்வங்கள் என்று பூஜித்து வந்தமே இந்த உணர்வின் தன்மை கொண்டு நான் தான் குலதெய்வம் என்று உணர்வின் தன்மை கொண்டு இங்கு அருளாடத் தொடங்கிவிடும். ஆகவே உணர்வின் தன்மை கொண்டு இங்கே பல நிலைகளை உருவாக்கிவிடும். இதிலிருந்து நாம் மீள அவர்களும் தரவில்லா நிலை அடைந்தான். நமக்காக எத்தனையோ துன்பங்கள் பட்டார்கள், துயரங்களை பெற்றார்கள். அந்த ஆன்மாக்களை இந்த தீமையின் உணர்வுகளை அங்கு கரைத்துவிட்டார். உணர்வின் அறிவென்ற உயிருடன் ஒன்று ஒளியை மாற்றிவிட்டார். திரைவில்லா நிலை அடைகின்றன. அவர் உணர்வுகள் நமக்குள் உண்டு. நாம் எப்போது எந்த நிமிடம் ஏனினாலும் அவர் உணர்வுகள் நமக்குள் உறுதுணையாய்ந்து இருளி அகற்ற உதவும். இதே போல நாம் மூதாதிகளை திரைவில்லா நிலை அடைய செய்வதான் அங்கே கரைக்க வேண்டுமே தவிர சுட்ட சாம்பலை கரைத்து கங்கையில கரைத்து விட்டா பாவம் போய்விடும். விநாயகர் கோயிலுக்கு போய் தெய்வத்தை மோச தெய்வத்தை ஏற்றம் சொர்க்கம் போயிடுவார் என்றால் நம்மை எரியாத பெரும் பிழை கொண்டது. ஆக நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளின் உணர்வினை அந்த விநாயகர் சதுர்த்தி என்று கரைக்கின்றோம். இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைத்து உணர்வுகள் இனி வளர்ச்சி இல்லை இந்த நிலைகள் அங்கே கரைத்து விட்டு இங்கே சப்தரிஷம் மண்டலத்தின் கரைத்து விட்டு இந்த உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பை கவர்ந்து பிறவில்லா நிலை அடைந்து என்றும் ஒளியின் தலை பெறுவது என்பதுதான் கடைசி நிலை மனிதன் ஆனத்தில். ஆனால் மற்ற உயிரணுக்கள் மற்ற உணர்வை அதனுடைய உணர்வை நுகர்ந்தால் அது நமக்குள் வந்து விடுகின்றது. இதை போன்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை என்றுதான் நமது குரு காட்டிய அருள்வழியில் இவ்வழியை அவர் காட்டிய அருள்வழியில் நாம் செல்லுகின்றோம். இந்த செல்வம் நமக்கூடு வருவதில்லை, இந்த உடலும் நம்முடன் வருவதில்லை. கோடிக்கணக்காக செல்வங்கள் தேடினாலும் அந்த செல்வம் நம்முடன் வருவதில்லை. ஆகவே ஒடிக்க நல்ல அழகான உணர்வை உடலாக்கினாலும் நாம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட வேதனை என்ற உணர்வு மகிழ்ந்தால் விஷயத்தின் தன்மை வேதனையாகின்றது. அதன் வழி ஆத்தம் மருந்தை தான் கொடுக்கின்றோம். ஆக துயரத்தின் தன்மை தூக்க மருந்தை தான் கொடுக்கின்றோமே தவிர இதன் பின் நாம் இந்த வேதனை என்று வெளிச்சல் பணத்தால் நாம் இதை செய்யலாம். இந்த உடலுக்கு பின் உயிர் சென்றால் எதை எடுத்தோமோ அது உணர்வின் தன்மை கொண்டு அடுத்தவளை எனக்கு துரோகம் செய்தான பாருன்னு அவன் உடலுக்குள்ளோம். என் பையன் இப்படி இருக்கான்னு என்ன ஆப்பான அவன் உடலுக்குள்ள போவாங்க. இதை உணர்வின் தன்மை தான் நம்மை இயக்குகின்ற இதை கொண்ட நிலைகளிலிருந்து நாம் பிறவிலா நிலை அடைதல் வேண்டும். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து நண்பர்களாக பழகிய உடலை விட்டு திரும்பி சென்ற வீராண்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலைவுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அதாவது இப்ப நாம நண்பர்களால் பழகுறோம், நம்ம எங்கெங்க பழகுனா ரொம்ப க்ளோஸா பழகுறோம்னு வச்சுங்க, அவ கூட நம்ம ஒன்றி பழக போகும்போது திடீர்னு அவர் நோயாய்ப்பட்டோ அல்லது ஹார்ட் அட்டாக் ஆகியோ அல்லது அவருடைய வீட்டில் குடும்பத்தின் காரணமாக ஒரு மருந்தை குடித்தோ அவர் உடலை பெறும்போது நண்பன் மேல் பட்டு வந்து விடுங்க. அந்த நண்பனை நினைத்து அங்கே சென்றான். அந்த நண்பன் இப்படி ஆயிட்டான்னு சொன்னோன்னு உடனே அதிர்வு வேகம் வருகின்றது. அப்போது அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் புகுந்து வருகின்றது. புகுந்த பின் அவர் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நடக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளை பார்க்கலாம். பரீட்சையில தேர்வாகி அது அகால மரணம் அடைந்தான். அந்த ஸ்கூல் மாணவி உடலை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாத இருக்கு. இதை போன்ற உணர்வுகள் எல்லாம் நாம் நண்பர்களாக பழகினாலும் அந்த ஆன்மாக்கள் அது வெளியே சென்ற பின் அது பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். ஆனால் நமக்குள் வராது தடுத்தல் வேண்டும். இதை போல நாம் தியானத்தில் எடுத்துக்கொண்டவர்கள் ஈஸ்வரா என்று உயிர் எண்ணி துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை வலு சேர்த்து அவர்களை இந்த உடலை விட்டு பிரிசன் அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கருக வேண்டும். இது சூட்சமா சரியும். இன்று ஒரு மனிதனுக்கு மனிதன் உடலை சேர்த்துக் கொண்ட நிலவு எனக்கு துரோகம் செய்தான் பாவி என்றால் நீ சாப்பிட்டு விட்டும்போது பரவாயில்லை. வாகனம் ஓட்டும்போது இதே மாதிரி சொன்னால் அங்கே என்ன நடக்கின்றது? அது புறை ஓடினால் வாகனத்தை சீராக இயக்க முடியாத ஆக்சிடென்ட் ஆகும். ரோட்ல நடந்து செல்லும் போது புறை ஓடினால் சிந்தனை இல்லாத ஆக்சிடென்ட் ஆகின்றது. இது எல்லாம் மனிதனுக்கு மனிதன் தொடர்கொண்டது. ஏனென்றால் உணர்வின் வலுகொண்டு அருளுடைய துணை கொண்டு இந்த உணர்வின் வலுகொண்டு அந்த ஆன்மாக்களை வென் செலுத்துவது என் கடமை. அங்கே கரைத்தில் வேண்டுமே சுட்ட சாம்பல் எங்கேயும் தீபத்தை வந்து மோசத்துவம் பெறும்னா எங்கேயும் போகாது. இதுகெல்லாம் நம்மை அறியாமை. ஞானிகள் காட்சி அருவழி நான் எதன் வலுகொள்ளணுமோ எதன் கொண்டு அங்கு செலுத்த வேண்டுமோ இந்த மறைப்படி நாம் வாழ்வாழ்வு கற்றுக்கொள்ளுதல் வேண்டும்.